الحمد لله نحمده حمدا جميلا ونشكره شكرا جزيلا والصلاة والسلام على سيد البشر وصاحب الفضل وخاتم النبيين وإمام المرسلين وحبيب رب العالمين أما بعد فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون
صدق الله العظيم அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரிகளே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எங்களோடு கொண்ட இரக்கத்தின் காரணமாக, இரக்கத்தின் வழிபாடு தான் இஷாவுடைய கொள்கைய ஜமாத்தாக தொழுத வைத்து, தராவீஹின் கொள்கைய 20 ரகாத்தையும் ஜமாத்தாக தொழுது, அதுக்கு பின்னால விக்ருடைய 3 ரகாத்துக்களையும் ஜமாத்தாக தொழுது, இன்னும் அரை மனுஷியா நம் அல்லாஹ் பத்தி கேட்கக்கூடிய பேசக்கூடிய சந்தர்ப்பத்தை கொஞ்ச பேருக்கு நசீபாக்க இருக்கிறானே. இது எங்களுடைய திறமை அல்ல, அல்லாஹ் எங்கள் மீது கொண்ட அன்பின் வழிபாடு. அல்லாஹ் எங்களை விரித்தி அல்லாஹுடைய மத்திலுக்குள், அல்லாஹுடைய வீட்டுக்குள் வைத்திருக்கிறான். அன்பானவர்களே, இதே சந்தர்ப்பத்திலே யோசனை பண்ணி பாருங்கள், இதை விட மிகப்பெரிய ஒரு கூட்டம் பள்ளிக்கு வெளியில் இருக்கிறார். மிக தூரமான இடங்களுக்கு போக தேவையில்லை, நீங்க கொஞ்ச நேரம் பள்ளியை விட்டு வெளியே போனா பாதையில் அவங்களுக்கு பார்க்கலாம். அரை கிலோமீட்டர் போகின்ற அளவு தூரம் போனா இந்த பள்ளிக்குள்ள இருக்கக்கூடிய கிரவுண்ட பார்க்கலாம். அன்பானவர்களை, எதை சொல்லுகிறேன் என்றால், அல்லாஹ் எங்கள் மீது கொண்ட இரக்கத்தினால் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்குள் எங்களை வைத்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்குள் உட்கார்ந்து கொண்டு உதவோடு இருக்கிறார்களோ அவர்களுக்காக மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள். அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ், இந்த அடியானுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, இந்த அடியானுக்கு இரக்கம் காட்டுவாயாக என்று மலக்குமார்கள், விசேடமான மலக்குமார்கள் எங்களுக்காக துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, அந்த துவாவோடு இந்த மஸ்ஜிதுக்குள்ளே சில விடயங்களை நாங்கள் பேச கேட்க இருக்கிறோம். அன்பானவர்களை, எதை சொல்ல வருகிறேன் என்றால், ரமலான் மாதம் பெருமதியான மாதம், நிறைய நலவுகளை சுமந்து வந்த மாதம். இந்த காலத்துல நோக்கக்கூடிய நோம்புக்கல்லா ஏராளமான நலவுகளை தருகிறான். அதே போல ஒரு சுண்ணத்தான இபாதத்துக்கு அல்லா 70, அதாவது ஒரு சுண்ணத்துக்கு அல்லாஹ் ஒரு பருவுடைய கூலிய தருகிறான், ஒரு பருவுக்கு அல்லாஹ் 70 பருவுடைய கூலிய தருகிறான், இந்த காலத்துல செய்யக்கூடிய உம்ராவுக்கு அல்லாஹ் அஜுடைய கூலிய தருகிறான், இந்த காலத்துல கொடுக்கக்கூடிய தர்மத்துக்கு அல்லாஹ் பல மடங்கு கூலிகளை தருகிறான். கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே இந்த காலம் பெருமதியான காலம், அமல் செய்வதற்குரிய காலம். எனவே இந்த ரமலான் முக்கியமாக 4 விதமான பயிற்சிகளை இந்த ரமலான் மாதம் சுமந்து வந்திருக்கு. அந்த 4 விதமான பயிற்சிகளையும் 4 விதமான பக்குவங்களையும் சுருக்கமாக உங்களோடு பேசிக் கொள்வதுதான் இந்த பயானுடைய நோக்கமாக இருக்கு. முதலாவது கண்ணியமானவர்களே, சுருக்கமாக சொல்லுகின்றேன், 4 வகையான பக்குவம் எங்களுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்த அல்லாஹ் ரமலானை தந்தான். இரண்டாவது, அல்லாஹ் எங்களுடைய முழு உடலையும் பக்குவப்படுத்த ரமலானை தந்தான். மூன்றாவது, எங்களுடைய உடல் உறுப்புகளை பக்குவப்படுத்த ரமலானை தந்தான். நான்காவது, அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த உடலோடு சம்பந்தப்படாத சொத்து செல்வம் பொருளாதாரங்களை சுத்தப்படுத்த பக்குவப்படுத்த அல்லாஹ் ரமலானை தந்திருக்கிறார். இந்த 4 விதமான பயிற்சிகள், 4 விதமான பக்குவங்கள் ரமலான் மாதத்துக்குள்ளே இருக்கிறது. அதுல முதலாவது, அல்லாஹ் இந்த உடலை சுத்தப்படுத்த இந்த ரமலானை தந்திருக்கிறான். இந்த உடம்பால் ஆரோக்கியமான இந்த உடம்பை நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உடம்பால் நாங்கள் நோன்பு நோக்க வேண்டும், அல்லாஹுடைய கடமை தொழுகை நிறைவேற்ற வேண்டும், இந்த தராவியை போன்ற தொழுகையிலே ஈடுபட வேண்டும், குர்ஆன் திலாவத்திலே ஈடுபட வேண்டும், இந்த உடம்பால் எங்களுடைய தாய் தகப்பனுக்கு இதுமை செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த உடம்பினுடாக தரக்கூடிய பைத்தியார். இந்த அழகான ஆரோக்கியமான உடம்பை வைத்துக் கொண்டு எத்தனையோ பேர் நோன்பு இல்லாமல் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே முதலாவது வகை பக்குவம், இந்த உடம்பால் அல்லாஹுக்கு நன்றி உள்ளவளாக நடந்து கொள்வோம். இரண்டாவது வகை பக்குவம், இந்த உள்ளத்தை நாங்கள் தூய்மை அமைத்துக் கொள்ள வேண்டும். உள்ளங்கள்ல குரோதம், கபடம், விரோதம் இருந்தா செய்யக்கூடிய அமல் இவாதத்து அது எங்களை மீதானுக்கு வராது.
நாளை கியாமத்துடைய நாள் அது இன்னொருத்தர் மீது நாள் இருக்கு. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் பொறாமை கொள்வதை நான் எச்சரிக்கிறேன். யாரெல்லாம் பொறாமை கொள்கின்றார்களோ பொறாமை கொள்கிறானோ அந்த மனிதனுடைய நலவுகளை நன்மைகளை அல்லாஹ் அப்படியே இல்லமாக்கிடுவான். எப்படி தெரியுமா அல்லாஹ் அளிக்கிறான் அந்த நன்மைகளை இல்லமாக்குகின்றான். நாங்க விறக குழந்தை நெருப்புல போட்ட அது எப்படி சாம்பலாக்குதோ, எப்படி அந்த விறக தின்னு விடுகிறதோ, அது போல நாங்க செஞ்ச நன்மை எல்லாம் அப்படியே முகவரி இல்லாமல் போய் விறக குழந்தை நாங்க நெருப்புல போட்டா இறுதியில் அது சாம்பலாகி போயிடும். சாம்பலானதுக்கு பின்னால போட்டா பார்த்தா நாங்க போட்டது விறகா, நாங்க போட்டது பலகையா, நாங்க போட்டது மரமா என்று தேடிக்கொள்ள முடியாம அந்த மூலப்பொருளை தேடிக்கொள்ள முடியாம அது சாம்பலாகி போயிருக்கும். அத போல செய்த அமல்களை பாதுகாக்கவில்லை என்றா உள்ளத்துல பொறாம இருக்கமாக இருந்தா நாளைய செய்யாமக்கூடிய நாளையில எங்கட நன்மைகள் நாளைய மறுமையிலும் எங்கட மீதானுக்கு வரா. அதனால ரமலானுடைய காலத்துல நோம்பு பிடிக்கிறோம், மாஷா அல்லாஹ் தொழுகிறோம், மாஷா அல்லாஹ் தராவீஹ் தொழுகிறோம், குர்ஆன் தலாவத்துல ஈடுபடுகிறோம். நாங்க இருக்கக்கூடிய இந்த அமல்களோட எங்களோட உள்ளத்தை எப்போதும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். மற்றவருடைய பற்றிய குரோதங்கள் விரோதங்கள், மற்றவருக்கு புரி தோண்டுவது, மற்றவரை பற்றி கண்ணூறு, மற்றவருக்கு பற்றி பொறாமப்படுவது, இது அப்படியே நாங்கள் இல்லமாக்கி விடுங்கள். இரண்டாவது வகை பக்குவம். மூன்றாவது வகை பக்குவம், அல்லாஹ் எங்களுக்கு உடல் உறுப்புகளை தந்திருக்கிறான். இந்த கண்ணால் நல்ல விடயத்தை நான் பார்க்கவே, காதால் நல்ல விடயங்களை தான் கேட்கவே, இந்த அல்லாஹ் தந்திருக்க கால் கை எல்லாவற்றையும் நல்ல விடயங்களுக்கு தான் பயன்படுத்தவே. அதில் மிக முக்கியமாக இந்த நாவு இருக்குது, இந்த நாவை நல்ல விடயங்களுக்கு நாங்கள் பயன்படுத்தவே. அன்பான தாய்மார்களே, தாய்மார்கள் அதிகமாக இருக்கிறீர்கள், எதை சொல்கிறேன் என்றால் செய்த நலவுகளை தாய்மார்கள் வீணாக்குவது இந்த நாவால புறப்பேற்றுவதால். அல்லாஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆன் சொல்றான், வலா தஜஸ்ஸு வலா யக்தப் பஅதுக்கும் பஅல்லா. நீங்க மற்றவரை பத்தி துருவி துருவி ஆராய வேணாம். செக்யூரிட்டி வேலை நீங்க பார்க்க வேணாம், வெளிரங்கத்தை பாருங்க, உள்ரங்கத்தை பார்க்க வேணாம், அது உங்களோட வேலையில், அது அல்லாஹ்வோட வேலை. எனவே நீங்க யாரோ சகோதரருடைய புறத்தை கோல கலைக்கிறீங்களோ, நீங்க அந்த மனிதன் அதாவது அந்த சகோதரனுடைய மாமிசத்தை உண்டதற்கு சமன் என்று அல்லாஹ் பரிசுத்த அலப்பரவானிலே சொல்கிறார். கண்ணியமானவர்களே, இன்று கோழி அரைச்சு திரும்பவர்கள், மாடு அரைச்சு திரும்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் யாரெல்லாம் மனிதர்களை பற்றி மற்றவர்களை பற்றி பேசுகின்றார்களோ அவர்கள் ஒவ்வொரு நாளும் மனித மாமிசம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பாதுகாப்பு நோம்பு பிடித்துக் கொண்டு நாங்கள் மற்றவரை பற்றி பேசினா எங்களை நோம்பு முறிஞ்சிடும். மனித மாமிசம் சாப்பிடுகிறோம், எங்களை நோம்பு முறிஞ்சிடும். எனவே நோம்பு பிடித்துக் கொண்டு எங்கள் நாவுகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த அளவு அறிஞர்கள் சொல்லித் தருவார்கள், இந்த நாவை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்றால், ஏழைக்கு முன்னால் எங்களுடைய செல்வத்தை பற்றி பேசக்கூடாது, நோயாளிக்கு முன்னால் எங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி பேசக்கூடாது, சிறை கைதிக்கு முன்னால் சுதந்திரமாக இருக்கிற எங்களுடைய சுதந்திரத்தை பற்றி பேசக்கூடாது, நிம்மதி இருந்தவர்களுக்கு முன்னால் எங்களுடைய நிம்மதியை பற்றி பேசக்கூடாது, பலவீனர்களுக்கு முன்னால் எங்களுடைய பலத்தை பற்றி பேசக்கூடாது, அநாதைகளுக்கு முன்னால் பெற்றோர்களை பற்றி பேசக்கூடாது, குழந்தை பாக்கிய மற்றவர்களுக்கு முன்னால் எங்களுடைய குழந்தைகளை பற்றி பேசக்கூடாது. அப்படி கதைக்கின்ற போது ஏதோ ஒரு வகையில் அவருடைய மனம் உடைந்து போகும். ஒரு ஏழைக்கு முன்னால் ஒரு தனவர்ந்தர் தன்னுடைய பொருளாதாரத்தை பற்றி கதைக்கிறார். தன்னிடத்திலே மூணு வாகனம் இருக்கிறது, தன்னிடத்தில் இரண்டு மூணு வீடு இருக்கிறது என்று கதைக்கிறார் என்று வைத்துக் கொண்டால் அவர் நினைப்பார், எனக்கு இருப்பதற்கு வீடே இல்லையே, எனக்கு ஓடுவதற்கு பைக்கோ வாகனமோ இல்லையே, இவர் எந்த அளவு என்னுடைய மனதை உடைக்கிறார் என்று அந்த ஏழை ஏங்குவார், அந்த ஏழை கவலைப்படுவார், அந்த ஏழை கண்ணீர் வடிப்பார். இது பாரதூரமான, அதனால் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் கதைப்பதற்கு முன்னால் சிந்தித்து பேச வேண்டும். மற்றவருடைய மனதை உடைக்குமா, மற்றவருடைய உள்ளத்தை பாதிக்குமா என்று யோசித்துத்தான் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் கதைக்கிறோம். அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன் சொல்கிறார், என்னுடைய அடியாரர்களுக்கு நீங்க சொல்லுங்க, அவங்க பேசும் போது மிகவும் அழகான வார்த்தையை கொண்டு கதைக்க சொல்லுங்க. மனைவியும் கணவரும் கதைத்துக் கொண்டிருக்கீங்களா, அழகான வார்த்தையை கொண்டு, அழகான இரக்கமான வார்த்தையை கொண்டு கதையுங்க. பிள்ளைகளும் பெற்றோரும் கதைச்சு கொண்டிருக்கீங்களா, அழகான முறையில கதையுங்க. நாம பெண்மணிகள் சேர்ந்து கதைச்சு கொண்டிருக்கிறோம்னா நல்ல விடயங்களை கதையுங்க. கண்ணியமானவர்களே, அதாவது நிர்வாகிகளும் அதாவது நிமாத்தான் கதைத்துக் கொண்டிருக்கிறோமா, நல்ல விடயங்களை கதையுங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், நீ அந்த மிகவும் அழகான வார்த்தையை கொண்டு கதையுங்கள். மக்களோடு அழமாக கதையுங்கள், மிகவும் அழகான வார்த்தையை கொண்டு கதைகள் என்று அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆனில் சொல்கிறார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பிரஆவுனிடத்திலே இரண்டு நபிமார்கள் அனுப்பினான். அந்த இரண்டு நபிமார்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? அவங்களுடைய நாவை பாதுகாக்க வேண்டும். பிரஆவு ஒரு கடுங்கோலன், அவன் இஸ்லாத்துக்கு எதிரானவன், சரி இஸ்லாத்துக்கு எதிரானவன் தானே, அவனுக்கு எப்படி கமெண்ட் பண்ணலாம், அவனுக்கு எப்படி எழுதலாம், அவனுக்கு எப்படி பேசலாம் என்ற நிலைப்பாட்டுல ஒரு முஸ்லீம் வாழ முடியாது. எனவே அல்லாஹ் சொல்லுகிற மிக முக்கியமான புத்திமதி, இரண்டு நபிமார்களை அல்லாஹ் அனுப்புகிறான். அந்த இரண்டு நபிமார்களையும் அனுப்பி அல்லாஹ் சொல்லுகிற புத்திமதி என்ன தெரியுமா? இது நீங்க இரண்டு பேரும் பிறவுக்கு போங்க, அவன் வழி தவறி வாழ்றான், அவனுக்கு ஹக்கு பாத்து தெரியாது, நல்லது கெட்டது தெரியாது. எனவே நீங்க ரெண்டு பேரும் போங்க அந்த பிறவுல, நீங்க ரெண்டு பேரும் அந்த பிறவோட மிகவும் சொத்தாக இரக்கமாக அவனுடைய மனது குளிரும் வகையில் கதையுங்க. உங்களுடைய பேச்சு, உங்களுடைய பேச்சு அவருடைய காதை தொடுவதல்ல, உங்களுடைய பேச்சு அவருடைய உள்ளத்தை தொட வேண்டும். இப்படித்தான் கௌலன் ஐயா சொத்தாக மெருதுவாக பேசுங்க. இஸ்லாத்துக்கு எதிரானவன் தான் என்று அவருடைய மனதை நினைத்தவாறி உழைக்கலாம், நினைத்தவாறி பேசலாம் என்று நீங்க அந்த நிலைப்பாட்டு இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் புத்திமதி சொல்லி கொடுக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, அப்படி பேசினா கதைச்சா என்ன தெரியுமா நடக்கும்? அப்படி கதைத்தா அந்த பிற அவன் படிப்பினை பெறுவான், அல்லது அவன் அல்லாஹ்வை பயப்படுவான். எப்படி சில பேர் அவனுக்கு இஸ்லாம் கிடைக்கும், அப்படி இல்லைண்டா இஸ்லாத்துடைய நலவு கிடைக்கும். என்ன நலவு கிடைக்கும்? முஸ்லீம்கள் அநியாயமாக பேச மாட்டார்கள், முஸ்லீம்கள் திட்ட மாட்டார்கள், அவர்கள் வாயால நல்ல வார்த்தை தான் வரும் என்று முஸ்லீம்களை பற்றி நல்லெண்ண நினைப்பார்கள். அந்த மக்கள் அவருடைய பரம்பரைக்கு அவருக்கு தான் கிடைக்கும். அதனால நல்ல வார்த்தைகளை கதைக்க வேண்டும் என்று எல்லா நபிமார்களுக்கும் புத்திமதி சொல்லிக் கொடுக்கிறார். அன்பானவர்களே, எனவே நாம் கதைக்கின்ற போது அழகான வார்த்தைகளை கதைக்க வேண்டும். மனங்களை யாரும் உடைத்துவிடக்கூடாது. இந்த நாவு இருக்கிறதே சுமார் 50 கிராம், ஆனா 50-60 கிலோ கிராம் விடையுடைய உங்களோட உடம்பை நரகளை பொருள் தள்ளக்கூடிய ஆற்றலுடைய பெருமானா சொல்லலாம் வளைவு தவறுக்கு முன்னால் ஒரு ஜனாதா கொண்டு வரப்படுகிறது. முக்கியமான இரண்டு காரணங்களை சொன்னார்கள். இப்படி இந்த ஜனாதாவாக இருக்கின்ற இந்த நபர் பேசக்கூடாத ஒரு வார்த்தையை பேசியிருக்கலாம், செலவழிக்க வேண்டிய ஒரு உடையத்தில் செலவழிக்காமல் கஞ்சத்தனம் செய்திருக்கலாம். இந்த இரண்டு காரணங்களில் ஏதாவது ஒன்றால் நீங்கள் இவர் சுவருக்கவாதி சொல்லிருக்கிறேன், இந்த சுவருக்கவாதி சொல்லக்கூடிய இந்த சிபாரிசு மறுக்கப்படலாம் என்று சொன்னார். ஒரு வார்த்தையால சுவருக்கம் போகாம தடையாக இருக்கலாம், நல்ல வார்த்தை சில வேலை எங்களை சுவருக்கத்துல கொண்டு போடலாம். எனவே எதை சொல்லவர்களா, நல்ல வார்த்தைகளை கதைக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும். எனவே மூன்றாவது வகை பக்குவம், எங்களுடைய நாவை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், யாருடைய மனதையும் உடைக்க கூடாது. இரக்கமாக கதைக்க வேண்டும், தாய் தாப்பனோட அன்பாக கதைக்க வேண்டும், பிள்ளைகளோட இரக்கமாக கதைக்க வேண்டும், அன்பு மகனே என்று கதைக்க வேண்டும். அல்லாஹோட பரிசுத்த அல்குர்ஆன் இல்ல ஒரு அழகான ஒரு வார்த்தை புரியுதா எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم فرشدت القرآن لألا تلوغرا تدا باورم سيد خندرين مكالي نالاوغل فرقي أدفدرك ملا ملوكا ملوكا باورنا سيد خندرين أبرغل إفاد الله تلوغرا يا عبادي إنني أدياركلي إن الله முழுக்க முழுக்க பாவத்தை கொண்டவர்கள், ஆனா அவர்களையும் பார்த்து அல்லாஹ் கூப்பிடுறான், என்னுடைய அடியார்களே என்று அல்லாஹ் இரக்கமாக கூப்பிடுகிறான். அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை விட்டும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் நீங்க நிராசையாகிவிட வேண்டாம். நிச்சயமாக நீங்க செய்யக்கூடிய தப்புத்தவர்கள் அல்லாஹ் மன்னிப்பார், நிச்சயமாக அல்லாஹ் இரக்கமானவன் என்ற செய்தி அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆன் சொல்கிறான். இந்த குர்ஆனுடைய ஆயத்தில் மிக முக்கியமான ஒரு புத்திமதி அல்லாஹ் சொல்கிறான். முழுக்க முழுக்க பாவம் செய்த பாவிகளை பார்த்து அல்லாஹ் அழைக்கிறான் என்னுடைய அடியார்களே. எங்களுடைய குழந்தை ஒரு பொய் சொல்லிட்டா நாங்க எல்லா நேரமும் பொய்யன்வா பொய்யன்வா, ஒரு களவு எடுத்துட்டா கல்லன்வா கல்லன்வா, ஒரு விடயம் தவறு செய்தனால பிள்ளைய நாங்க குறை கூறுவோம். எங்களுக்குள்ள இன்னொரு விடயத்துல ஏதாவது அப்படி நடந்து கொண்டா நீ என்னுடைய மகன் இல்ல, நீ எங்கேயாவது போயிடு பிள்ளைய திட்டுறோம். ஆனா அல்லாஹ் எவ்வளவு இரக்கமானவன், முழுக்க முழுக்க பாவம் செய்யக்கூடிய அடியார்களையும் பார்த்து அல்லாஹ் என்னுடைய அடியார்களே என்று இரக்கமாக அல்லாஹ் கூப்பிடுகிறான். அன்பானவர்களே, அல்லாஹ் கூப்பிட்டு சொல்லுகின்றான், நீங்க அல்லாஹுடைய பாவம் மன்னிப்பை விட்டோம், அல்லாஹுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசையாக விட வேண்டாம். அல்லாஹ் நிச்சயமாக இரக்கமானவன், அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கக்கூடிய ரப்பு. நீங்க பாவங்களுக்கு முற்றுக்குழுவீங்க, கண்ணீர் வடியுங்க, நனவுகளை செய்யுங்க, அதாவது பாவத்துக்கு இதெல்லாம் காரணமாக இருந்ததோ அவைகளை விட்டு நல்லவர்களாக வாழுங்க. நிச்சயமா அல்லாஹ் பாவங்களை மன்னித்து நல்லவர்களாக கபு செலுத்துவான். எனவே கண்ணியமானவர்களே, அந்த மூன்றாவது வகை பக்குவம் உங்களுடைய நாவை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நாவை பாதுகாக்கவில்லை என்றால் மிக பயங்கரமான ஆபத்து. நாங்க செஞ்ச அமல் நாளைய வறுமையில் எங்களுடைய மீதான இருக்காது. சஹாபாக்கள் சில சந்தர்ப்பங்கள்ல கல் கற்களை நாவுக்குள்ளே போட்டுக் கொள்வார். ஏன் தெரியுமா? வாய்க்குள்ள போட்டு வச்சு கொள்வார்கள். பிறரை பத்தி நாங்க பேசிடுவோமோ கதைச்சிடுவோமோன்னு பயன். அதனால நாங்க யாரும் இல்லாத சந்தர்ப்பங்களை மற்றவங்களை கதைக்கிறது பேசுறது இந்த வார்த்தைகளை நாங்க தவிர்த்து கொள்வோம். எப்போதும் நாங்க உண்மையை பேசணும், நேர்மையை பேசணும், நல்லதை பேசணும், இரண்டு பேருக்கு மத்தியில ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை பேசணும். நாங்க பொய் பேசக்கூடாது, அவதூறு பேசக்கூடாது, கோல் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, அருவறுப்பான விடயங்களை பேசக்கூடாது, கெட்ட விடயங்களை பேசக்கூடாது, சண்டையை மூட்டி விடக்கூடாது, ஆபாசத்தை தூண்டக்கூடிய விடயங்களை பேசக்கூடாது, சந்தேகமான விடயங்களை பேசிவிடக்கூடாது. யாராவது தர்மம் கொடுத்தால், யாருக்காவது தர்மம் கொடுத்திருந்தா அந்த கொடுத்த தர்மத்தை சொல்லி காட்டக்கூடாது. கணவன் மனைவி கிடையாது நடக்கக்கூடிய ரகசியங்கள் இதை பகிரங்கப்படுத்தக்கூடாது. எனவே இஸ்லாம் அழகான புத்திமதிகளை சொல்லித் தருகிறது. இந்த புத்திமதிகளான இந்த பக்குவத்தை இந்த ரமலானுடைய காலத்துல நாங்க பக்குவப்படுத்திக் கொள்வோம். உங்களுடைய உடல் உறுப்புகளால நல்ல முறையில பயன்படுத்திக் கொள்வோம். இந்த கண்ணால நல்லதை பார்ப்போம், உள்ளத்தால நல்லதை சிந்திப்போம், காதால நல்லதை கேட்போம், குறிப்பாக அந்த நாவால வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் யோசிப்போம். நான் பேசக்கூடிய பேச்சு என்ன துவரகத்துல கொண்டு போடுமா, நான் பேசக்கூடிய பேச்சு என்ன நரகத்துல கொண்டு போடுமா, நான் பேசுகின்ற பேச்சு மூலமாக அல்லாஹ் என்னை கபூல் செய்வானா, நான் பேசுகின்ற பேச்சு மூலமாக அல்லாஹ் என்ன கபூல் செய்ய மாட்டானா என்று ஒவ்வொருவரும் இந்த நாவால வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் யோசித்து கதைச்சு. நாலாவது வகை பக்குவம் ரமதான் சுமந்து வந்த பக்குவம். கண்ணியமானவர்களே, எங்களுடைய சொத்து செல்வம் பொருளாதாரங்களை சுத்தப்படுத்த அல்லாஹ் அமைத்திருக்கிறார். ரமலானுடைய காலத்துல அதிகமாக தருமம் இந்த உலகத்துல உள்ள ஆக பெரிய பாதுகாப்பு என்ற பொருளாதாரத்துக்கு சதக்காவும் ஜக்காத்து அது இரண்டையும் விட வர ஒரு பாதுகாப்பு கிடையாது. யாருடைய பொருளாதாரம் அதிகமாக இருக்குதோ, ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குதோ, நிசாத்தை தான் இருக்குதோ, அவர்கள் அந்த பொருளாதாரத்துல ஜக்காத்தை கொடுத்தா அல்லாஹ் அந்த பொருளாதாரத்தை பாதுகாப்பதாக உத்தரவாதம் தந்திருக்கிறார். யாருடைய பொருளாதாரம் அதிகமாக இல்ல குறைவாக இருக்கிறதோ, ஜக்காத்து கொடுக்கக்கூடிய ஹிசாப் இல்லைன்னா அந்த பொருளாதாரத்தை பாதுகாப்பது சதக்காவது. சதக்கா கொடுக்க இல்லையா, ஜக்காத்து பெரிய பொருளாதாரத்தையும் கூடிய ஒரு கொடுக்க இல்லையா, அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் அழிச்சிடுவாங்க. இன்னைக்கு நாங்க சமூகத்துல பார்க்கிறோமா இல்லையா, பெரிய மல்டி மில்லியனா வாழ்ந்தவர்கள், மிகப்பெரிய செல்வந்தரா வாழ்ந்தவர்கள், முழு ஊரும் அந்த முதலாளித்துதான் வேலைன்னு சொல்லுவார்கள். ஆனா ஒரு பரம்பரையோட அல்லாஹ் ஒரு தொழிலை அழிச்சுட்டான். பாப்பா செஞ்ச தொழில் மகனுக்கு கிடைக்கல, மகன் மிகப்பெரிய கீழே வேலை செய்யறான். அது மாத்திரமல்ல, அந்த முதலாளி மௌத்தா போது பல லட்சக்கணக்கான கடனோடு மௌத்தாகக்கூடிய நிலைமையை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். இதனால அல்லாஹ் சொல்லி தந்த அந்த புத்திமதிகளை சதக்காவ ஜக்காத்த ஏழு எளிய மக்களை வாழ வைக்காத காரணத்தால் அவருடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் ஒரு பரம்பரையோடு அழிச்சிருவார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தந்திருக்கிற பொருளாதாரங்களை கொண்டு மற்றவர்களை வாழ வைப்போம். நாளைய கயாமத்துடைய நாளையில ஒரு வாயில் இருக்கும் பாபு சதகா. சதகாவுடைய வாயிலால அல்லாஹ் வெல்கம் பண்ணுவான் ஏழைகளை. ஏழைகள் தான் அந்த சதகாவுடைய வாயிலால் அதிகமாக போகக்கூடிய மக்களாக இருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றா கண்ணியமானவர்கள், இந்த உலகத்துல நான் பார்த்த வகையில தனங்கள் கொடுக்கின்ற தர்மத்தை விடவும் அதிகமாக ஏழைகள் தர்மம் கொடுக்கிறார். ஏழைகள் ஒரு நாளை அவருக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் தேடினாலும் அதுல 100 ரூபாய் 800 ரூபாய் தர்மம் கொடுக்கிறாரு. ஆனா தனாந்தரை பொறுத்தவரை ஒரு நாளைக்கு 1 லட்சம் 2 லட்சம் அவர் புரோஃபிட்டாக ஆதாயம் இருக்கிறார். ஆனா பொறுப்புள்ள தர்மம் 500 ரூபாய் 1000 ரூபாய் எதிர்பார்க்கக்கூடிய அதாவது தொகை இல்லை. அவர தர்மம் அங்க 1000 ரூபாய் 2000 ரூபாய் இல்லை, அவர் கூடுதலாக கொடுக்க வேண்டும். எதை சொல்ல வருகிறேன் என்றால், நாம் எங்களுடைய போனுக்கு போடக்கூடிய கார்டு அளவு கூட தர்மம் கொடுப்பது கிடையாது. கணக்கு பார்த்து பாருங்க, போனுக்கு போடுற கணக்கு அளவுக்கு நம்ம ஒரு மாதம் தர்மம் கொடுக்குறேன். கண்ணியமானவர்களே, தர்மம் கொடுங்க, அல்லாஹ்வுடைய வாழ்க்கையில பரக்கத்தைப்படுத்துவார். அடியார்களால் கைவிடப்பட்ட நோய்க்கு அல்லாஹ் ஷிஃபாவை வைத்திருக்கிறான். நாளை அப்பயாமக்கூடிய நாளையில பல உரையாடல்கள் நடக்கும். அல்லாஹ்வுக்கும் மலக்குமார்களுக்கும் இடையிலான உரையாடல், அல்லாஹ்வுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான உரையாடல், நல்லவர்கள் கெட்டவர்கள் பேசிக் கொள்ளக்கூடிய உரையாடல், இப்படி ஒரு உரையாடல் தான் நாளைய கயாமத்துடைய நாளையிலே சுவர்க்க சென்ற சுவர்க்கவாதிகள் கீழடிகள் நரகம் சென்றவர்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்பார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே அதை சுட்டிக்காட்டுகிறான். சுவர்க்கத்திலே இருக்கின்ற நல்லவர்கள் சுவர்க்கவாதிகள் சக்கர் என்ற நரகத்திலே இருக்கக்கூடிய அந்த மக்களை பார்த்து கேட்பார்கள், மாலைய மறுமையினாலே உங்களை சக்கர் என்ற நரகத்துல தள்ளியது, சக்கர் என்ற நரகத்துல போட்டது எது என்று கேட்பார்கள். ஒரு கேள்வி சுவர்க்கவாதிகள் கேட்பார்கள் நாளைய மறுமையில. அந்த சக்கர நரகத்துல கருகி கொண்டிருக்கக்கூடிய அந்த நரகவாதிகள் 4 விதமான பதிலை சொல்வார்கள். முதலாவது சொல்வார்கள், நாங்கள் இந்த உலகத்துல தொலைவில் என்று சொல்வார். முதலாவது காரணம், இந்த உலகத்துல நாம தொலைல, அதனால சக்கர நரகத்துல கருகி கொண்டிருக்கிறோம் என்று அந்த பாவி பாவிகள் நாளைய மறுமையில சொல்லுவார்கள். இரண்டாவது சொல்வார்கள், வளர்ந்த குழந்தை எளிய மக்களுக்கு நாங்கள் உணவுகள் கொடுக்க இல்லை. எங்களை வீட்டுக்கு எத்தனையோ பேர் வந்து கதவை தட்டினார்கள், கொஞ்சம் ஏதாவது தாங்க, ஏதாவது வயிற்று பசிக்கு தாங்க, என்னுடைய பிள்ளை படிக்கிறாங்க கொஞ்சம் தாங்க, என்னுடைய பிள்ளை அதாவது கிளாஸ் போறாங்க கட்டிக்கொள்ள வழியில தாங்க, என்னோட பிள்ளை மக்கள் போறாங்க மதரசா போறாங்க தாங்க, ஏதாவது கேட்ட சந்தர்ப்பத்தில் நாங்க கொடுக்க எளிய மக்களுக்கு உணவுகளை கொடுக்க இல்லை, அவருடைய பசிகளை நாங்க போக்க இல்லை. மூன்றாவது அல்லாஹ் சொல்லுகிறார், அந்த பாவிகள் சொல்வார்களாம், நரகத்துக்கு சென்ற சக்கரவாதிகள் சொல்வார்களாம், மூன்றாவது அவர்கள் சொல்வார்கள், நேரத்தை வீணடிப்போர் சேர்ந்து நாங்களும் எங்க நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். எங்க நேரம் தஸ்பீஹ்ல கழியே இல்ல, எங்க நேரம் ஜிக்ர்ல கழியே இல்ல, எங்க நேரம் நோம்பு வந்துச்சு நோம்புல கழியே இல்ல, எங்க நேரம் நோம்பு வந்துச்சு பள்ளியோட தொழுகையோட தராவியோட கழியே இல்ல, நேரத்தை வீணடிப்போர் சேர்ந்து நாங்களும் நேரத்தை வீணாக்கி கொண்டிருந்தோம் என்று மூன்றாவது சொல்வார்கள். நான்காவது சொல்வார்கள், நாளைய மறுமையினால நாங்க பொய்ப்பித்துக் கொண்டிருந்தோம். மறுமையினாலா, சிராக்கு பாலமா, சுவருக்கமா, நரகமா, யாரு கேள்வி கேட்கிற, இதெல்லாம் எப்ப, இதெல்லாம் எப்ப நடக்க போகுது என்று நாங்க கேள்வி கேட்டுக் கொண்டோம், மறுமையினால பொய்ப்பித்தோம் என்று அந்த பாவிகள் 4 விதமான பதில் சொல்வார்கள். கேட்டது ஒரு கேள்விதான் சுவர்க்கவாதிகள், ஆனா இந்த பாவிகள் 4 பதில்களை சொல்வார்கள். 4 நாளைய கயாமத்துடைய நாளையில யாரும் அந்த சுவர்க்கவாதிகள் எங்களை பார்த்து கேள்வி கேட்டு 4 பதில் சொல்லக்கூடிய மக்களாக யாரும் இருந்துவிடக் கூடாது. நாங்கள் சுவர்க்கவாதிகளாக இருந்தா எங்களுக்கு கேட்கலாம், எங்களோடு இருந்த மக்கள் யாராவது நரகம் போனா நீங்க ஏனப்பா இன்னைக்கு சக்கர நரகத்தில் இருக்கிறீங்க என்று எங்களுக்கு கேட்கலாம் கேள்வியாக. ஆனா அல்லாஹ் தந்திருக்கின்ற சொத்து செல்வங்களை கொண்டு பொருளாதாரங்களை கொண்டு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்திக் கொள்ளுங்க. அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தும் முகமாசா இந்த காலத்துல ஏழை எளிய மக்களுக்கு உதவுறது, அதிலும் குறிப்பாக அவங்க பள்ளியில கடன் செய்யக்கூடிய அது மாத்திரமல்ல, தர்மம் கொடுக்கும் போதும் நாங்க நினைப்போம் என்னோட பொருளாதாரம் குறையிற மாதிரி, முப்பத்துல 5000 ரூபாய் இருந்தா நாங்க 1000 ரூபாய் கொடுத்தா 4000 ரூபாய் இருக்கிற மாதிரி தான் விளங்கும். ஆனா கண்ணியமானவர்களே, அது எங்களோட பணத்தை அல்லாஹ் பாதுகாக்கிறான். இந்த 4000 ரூபாயில அல்லாஹ் 40000 ரூபாய் வேலையை செய்யக்கூடிய வரக்கத்தை வச்சிருக்கிறான். இந்த 5000 ரூபாய் யாருக்கும் தர்மம் கொடுத்தாம போக்கத்தை வச்சிருந்தா ஒரு கடைக்கு போனா 5000 ரூபாய் அல்லாஹ் முடிச்சிருவான். எதை சொல்லுகிறேன்னா, தர்மம் கொடுத்தால் அல்லாஹ் எங்களோட பொருளாதாரத்தை பெருக்கிறான். எங்களோட பொருளாதாரம் குறையிற மாதிரி தவறும், ஆனா குறைவது கிடையாது. நாங்க மன்னிச்சா எங்களுக்கு இடையில ஏதாவது கண்ட பிணைப்புகள் வந்து புதையில நாங்க மன்னிச்சா நாங்க செக்க நாகர மாதிரி விளங்கும். ஆனா நாங்க செக்க நாகர நாங்க உயர்றோம் வந்தா எங்களை கண்ணியத்தை உயர்த்துறோம். எனவே கண்ணியமானவர்களே, இந்த உலகத்துக்கு நாங்க பிறந்தோம், எங்களுடைய பிறப்பு பிறரால கொடுக்கப்பட்டது. நாங்க பிறந்ததுக்கு பின்னால் எங்களுக்கு ஒரு பெயர் வைத்தார்கள், அதையும் பிறர்தான் எங்களுக்கு வைத்தார்கள். அதே போல இந்த உலகத்துல நாங்க படித்தோம், அந்த படிப்பும் பிறர்தான் எங்களுக்கு படித்து தந்தார்கள். அதே போல இந்த உலகத்துல நாங்க அனுபவிக்கின்ற பொருளாதாரமாக இருக்கலாம், அல்லது சொத்து செல்வமாக இருக்கலாம், அல்லது நாங்கள் அடைந்திருக்கின்ற பட்டம் பதவிகள் பொறுப்புகளாக இருக்கலாம், இதெல்லாம் பிறர் எங்களுக்கு தந்தது. யாரும் பிறக்கும் போது உருப்படுத்து கொண்டு வரையில, வாகனங்கள் வாங்கி போட்டு வரையில, வீடுகளை வாங்கி போட்டு வரையில, ஒன்றுமே இல்லாமத்தான் இந்த உலகத்துக்கு வந்தோம். எல்லாம் பிறர் தந்ததைத்தான் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கோம். எங்களுக்கு வைக்கப்பட்ட பெயர் அது எங்களை அடையாளப்படுத்த, அந்த பெயரை நாங்க பாவிப்பதை விட அதிகமாக பிறர் தான் பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்க மௌத்தா போனதுக்கு பின்னா நான்கு கடமைகளை பிறர் தான் செய்து விடுவார்கள். அதுவும் எங்களுக்கு சொந்தமானது அல்ல. எங்களை குளிப்பாட்டுவார்கள், எங்களை கஃபன் செய்வார்கள், எங்களை துணிவிப்பார்கள், எங்களை நல்லடக்கம் செய்வார்கள். இந்த நான்கு கடமைகளையும் பிறர் தான் செய்து விடுவார்கள். நாங்க சொல்லுவோம், என்னுடைய ஜனாதாவை என்னுடைய மகன் தான் துணிவிக்கணும், என்னுடைய ஆளி மகன் தான் துணிவிக்க வேண்டும் என்று நாங்க வசியத்து பண்ணுவோம். ஆனா சிலர் தருத்தி உடைஞ்சி இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிருவார்கள். தருத்திப்பா வருவார்கள், தருத்தி உடைஞ்சு போயிடுவார்கள். வாப்பா இருக்க மகன் போயிடுவாரு, நானா இருக்க தம்பி போயிடுவாரு, ராத்தா இருக்க தங்கச்சி மூத்தாகிடுவாங்க. எதை சொல்லுகிறேன்னா, கண்ணியமானவர்களே, இந்த உலகம் அப்படித்தான். எனவே இந்த உலகத்துல வாழ்கிற போது எங்களுக்கு இந்த ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் தந்ததை கொண்டு நாங்க அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்திக் கொள்வோம். எங்களுக்கு வைக்கப்பட்ட பெயர் இருக்குதே, அது இந்த துனியாவுல இருக்கிற வரைக்கும் தான். இந்த துனியாவுடைய எங்களை உடம்புல எல்லாம் ரூஹ எடுத்துட்டானா, அந்த நிமிஷமே இந்த உலகத்துல உள்ள மக்கள் எங்களை பேரை மறந்துடுவாங்க. அதுக்கு பின்னால சொல்லுவாங்க, மையத்துக்கான போறோம், இப்பதான் மூத்தானாரு, அந்த நானை விட்ட போறோம், இந்த நானை விட்ட போறோம்னு சொல்ல மாட்டாங்க, மையத்துக்கு போறோம்னு சொல்லுவாங்க. கண்ணியமான வைக்கப்பட்ட பெயரை கூட இந்த உலகத்தை விட்டு அல்லாஹ் எண்ணி தந்த மூச்சுகளும் அல்லாஹ் அந்த உலகத்துல போட்ட ரிசுக்கு முடிஞ்சிட்டா இந்த உலகத்துல இனி வாழ்வதற்கு எங்களுக்கு ஆகாரம் கிடையாது, மூச்சும் கிடையாது. அல்லாஹ் எங்களை என்ன செய்கிறான், மறுமைக்காக எடுத்துக் கொள்கிறான். அதற்கு பின்னால் கபர்களே என்னுடைய உடம்பை பூச்சி புழுக்கள் பதற்பாக்க இருக்கிறது. எனவே அல்லாஹ் தந்திருக்கின்ற பொருளாதாரத்தை கொண்டு பிறரை வாழ வைப்போம், மற்றவர்களுக்கு முடியமான தர்மங்களை கொடுப்போம். அதிலும் குறிப்பாக கண்ணியமானவர்களே, கடைசி பகுதி இருக்கிறது, கடைசி பகுதி ரமதானிலே, அந்த கடைசி பகுதியில் அதிகமாக நன்மையில் ஈடுபட்டு கடைசி 10 நாட்கள்ல ஒரு நாள் நிச்சயமாக லைலத்துல் கத்ர் வரும், சந்தேகமே கிடையாது. கடைசி 10 நாட்களிலும் நீங்கள் அமலை நான் செய்யக்கூடிய செல்லக்கூடிய சில அமல்களை கண்டினியூவாக செய்துவார்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு குர்ஆன் அல்லது 2 குர்ஆன் ஓதிக்குவார்கள். ஒவ்வொரு நாளும் 1000 தஸ்பீஹ் திக்ருகளை ஓதிக்குவார்கள். அதே போல ஒவ்வொரு நாளும் முடியமான தர்மங்கள், 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ 5000 ரூபாயோ 10000 ரூபாயோ தர்மம் உங்களோட பள்ளி ஊழியர் இருப்பார்கள், அல்லது உங்களோட கடையில வேலை செய்யக்கூடிய மக்கள் இருப்பார்கள், அல்லது அல்லாஹ் சமவாக வச்சு உங்களை மல்டி மில்லியனாக இருப்பார், அப்படிப்பட்ட நல்ல மக்கள் உங்களுக்கு வேலை செஞ்சு தந்தவர் இருப்பார்கள், அல்லது உங்களுடைய வாகனத்தில் இருக்கிற டிரைவராக இருப்பார்கள், அல்லது உங்களோட கடையில வேலை செய்யக்கூடிய தோட்ட துறவுகளை வேலை செய்யக்கூடியவர் இருப்பார்கள். அவர்களுக்கு முடியமான தர்மம் உள்ள ஒவ்வொரு நாளும் கொடுத்துருவான். கடைசி 10 நாள், 20வது நாள், இந்த அப்படி 30வது நாள் வரைக்கும் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு வந்தா நிச்சயமாக அந்த 10 நாள்ல ஒரு நாள் லைலத்துல் கத்ர் நாளாக இருக்கும். நீங்க கொடுத்த தர்மம், நீங்க கொடுத்த 5000 ரூபாய் நிச்சயமாக லைலத்துல் கத்ர் அன்று கொடுத்த தர்மமாக இருக்கும். நீங்க ஓதிய குர்ஆன் நிச்சயமாக லைலத்துல் கத்ர் ஓதிய நாள் ஓதிய குர்ஆனாக இருக்கும். நீங்க செஞ்ச 1000 திக்ருகள், 1000 அந்த தஸ்பீஹ்கள் நிச்சயமாக லைலத்துல் கத்ர் இரவு அன்று ஓதியதாக இருக்கும். நிச்சயமாக அப்படி நீங்க செய்கின்ற போது அந்த இரவுடைய பாக்கியத்தால் அல்லாஹ் உங்களுக்கு 83 வருடங்கள் அமல் செய்த கூறிய தருகிறான். இந்த உலகத்துல 83 வருடம் வாழ்வது என்பது மிகவும் அறிந்து மிகவும் குறைவு, அப்படி வாழக்கூடியவர்கள் மிகவும் குறைவானவர்கள். எனவே அல்லாஹ் அந்த 10 நாளுக்கு சிரமம் எடுப்பதால் 83 வருடம் அமல் செய்த கூலி அல்லாஹ் தருகிறான். நாங்கள் அந்த அமலுக்குரிய காலத்தை கொடுத்துள்ளோம். எனவே கண்ணியமானவர்கள், எதை சொல்லுகிறேன் என்றால், அந்த இறுதி பகுதியை யாரும் வீணாக்குகிறார்கள். முடிமான அளவு தர்மங்களை கொடுத்து கொடுங்க. இந்த 4 வகையான பக்குவங்களை தந்திருக்கிறான் இந்த ரமலானுடைய மாற்றுகளை. அதிலும் குறிப்பாக முக்கியமாக நான் ஒரு விடயத்தை நினைவுபடுத்துகிறேன். கண்ணியமானவர்களே, உங்களுடைய பெற்றோர் ஹயாத்தோட இருந்தா அந்த பெற்றோருக்கு நல்ல உபகாரம் செய்யுங்க. அந்த பெற்றோரை உங்களோட வச்சு பார்த்து கொள்ளுங்க. பெற்றோருடைய தலையை தடவுங்க. பெற்றோர்கிட்ட போய் கேளுங்க, அவங்களுக்கு என்னம்மா வேணும், என்னவா அப்பா வேணும், அவங்களோட என்ன தேவை இருக்குது, உங்களுக்கு மருந்தா வேணும், பெருநா வருகிற உறுப்பா அழுக்கணும். உங்களோட பெற்றோரை சந்தோஷப்படுத்துங்க. பெற்றோருடைய சந்தோஷம் இல்லாம அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை அடையவே முடியாது. பெற்றோரை கோபப்படுத்தா, பெற்றோரை விட்டு பிரிஞ்சு இருந்துட்டீங்களா, அல்லாஹ் உங்களை இந்த உலகத்திலேயே தண்டிச்சிடுவான். சில தப்பு தவறுக்கு அல்லாஹ் மறுமையிலாம் தண்டனை வச்சிருக்கான். பெற்றோரை நோவின பண்ணினா, பெற்றோருடைய உள்ளத்தை உடைச்சா, அல்லாஹ் அந்த உலகத்திலேயே தண்டனையே தருவான். பெற்றோரை பார்ப்பது மார்க்கம், இன்னொன்று கடன். நாங்க வாப்பா அம்மாவை பார்க்க இல்லையா, கூலிக்கு ஆள் போட்டு பார்க்க வைக்கிறோமா? ஒரு காலம் எங்கட பிள்ளை எங்களையும் கூலிக்கு ஆள் போட்டு தான் பார்க்கும். கண்ணியமானவர்களே, எனவே பெற்றோரோட நல்ல முறையில் நடந்து கொடுங்க. யாருடைய பெற்றோர் கபுராலியமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அதிகமாக துவாசி, அதிகமாக தர்மம் கொடுங்க. அவங்களை ஹக்குல குர்ஆன்களை ஓதுங்க. அவங்களை ஹக்குல முடியுமான தர்மங்களை செஞ்சு ஹதியாக்களை செஞ்சு அனுப்புங்க. நிச்சயமாக அவருடைய கருப்புகளை அவர்களை நிச்சயமாக அல்லாஹ் பிரகாசமாக்குவார். அது மாத்திரமல்ல, நரக விடுதலை கொடுக்கக்கூடிய மாதமாக அல்லாஹ் இருக்குது. நீங்க கொடுக்கக்கூடிய தர்மத்தால் அவங்களோட வாப்பா அம்மா அல்லாஹ் நரகத்தில் இருந்து பாதுகாத்து விடுவார். எனவே கண்ணியமானவர்களே, ஒரு முக்கியமான சம்பவத்தை சொல்லிவிட்டு இந்த பயானை முடிக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மகன் ஓடோடி வருகிறார். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மகன் ஓடோடி வந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லுகிறார், நாயகமே, என்னுடைய உம்மா மௌத்தாவிட்டா, என்னுடைய உம்மா தக்கராத்துரிய சந்தர்ப்பத்தில் பேச முப்பட்டா, ஆனா என்னுடைய தாயால பேசிக்கொள்ள முடியல. என்னுடைய தாய் பேசியிருந்தா, கதத்தி இருந்தா தர்மம் கொடுக்குமாறு சொல்லியிருப்பா. எனவே என்னுடைய உம்மாட பேர்ல நான் தர்மம் கொடுத்தா என் அம்மாட கபருக்கு போகுமா நாயகமே என்று கேட்கிறான். உம்மாக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு வந்த அந்த நபர் இருக்கும் போது உம்மாவுக்கு ஏதாவது முன்ன பின்ன நடந்திருக்கலாம். அம்மா மௌத்தா போனதுக்கு பின்னால் அந்த உம்மாவை மறக்க கூடாது, உம்மாவுக்கு கபூலையும் நன்மை வேணுமே என்று நினைக்கிற நல்ல ஒரு மகன் சொல்லலாம் வளைவத்துடைய மஜ்லிஸுக்கு வந்து கேட்கிறார், நாயகமே, அந்த உம்மாவிட்டு சென்ற பொருளாதாரங்கள தர்மம் கொடுத்தா என்னுடைய தாயிட கபருக்கு அது போகுமா நாயகமே என்று கேட்கிறார். பெருமானா சொல்லலாம் வளைவத்துவார்கள், கொடுங்க அது போய் சேரும் என்றார்கள். இன்னும் ஒரு மகன் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வருகிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வந்து சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய வாப்பா மௌத்தாகிட்டா, முன்னால சொன்ன சம்பவம் உம்மா மௌத்தானது, அந்த அடுத்து வரக்கூடிய சம்பவம் என்னுடைய வாப்பா மௌத்தாகிட்டா, வாப்பா சில பொருளாதாரங்களை விட்டு சென்றா, அதுல கொஞ்சத்தை நான் வாப்பட செல்ல ஹதியா கொடுத்தா தர்மம் கொடுத்தா எங்க வாப்பட கபருக்கு போகுமா நாயகம் என்று கேட்கிறான். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், கொடுங்க அது உங்களுடைய தகப்பு கபருக்கு போகும் என்றார். எனவே கண்ணியமானவர்களே, கபராதிகள், எங்கள்கிட்ட ஒரு திக்ரு வராதா, எங்கள்கிட்ட இன்னொரு நலவு வராதா, எங்கள்கிட்ட ஒரு தர்மம் வராதா, எங்கள்கிட்ட இன்னொரு துவா வராதா என்று ஏங்கிக் கொண்டு கவலையோடு இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் அதிகமாக நன்மைகளை செய்து அவர்களுக்கு அனுப்பிவிடுவோம். எனவே இந்த காலத்தை பக்குவமாக நல்ல முறை கருத்துக்கொண்டு, தாய் தாப்பட்ட தியாகம் சாதாரணமான தியாகம் அல்ல. ஒரு தாய் படக்கூடிய கஷ்டம் சாதாரணமான கஷ்டம் அல்ல. ஒவ்வொரு மனிதனுடைய வீட்டுல இன்னைக்கு தகவலுடைய காலங்கள்ல 2:30 மணிக்கு தாய் எழுதி சமைக்கிறா. ஒரு தாயா இருப்பா, அல்லது ஒரு சகோதரி ஆயிருப்பா, அல்லது என்னுடைய மனைவியா இருப்பா, அவர்கள் படக்கூடிய கஷ்டம் சாதாரணமானதல்ல. என்னோட புள்ள குட்டிகளை பார்க்க வேணும், வீட்டை பார்க்க வேணும், புத்தகத்தை பார்க்க வேணும், கணவருடைய வேலைகளை பார்க்க வேணும், இப்படி எல்லா விடயங்களையும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் தான் எங்களுக்கு செய்து தருகிறார்கள். ஆண்கள் தொழிலுக்கு போனா அஞ்சுக்கு தான் வருகிறார், இரவான வருகிறார்கள். மற்ற எல்லா வேலையும் அந்த பெண்கள் தான் பார்க்கிறார்கள். எனவே பெண்களுடைய இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள். அதிலும் குறிப்பாக தாய்மாருடைய அன்போடு வாழ்ந்து கொள்ளுங்கள். தாய்மாரோட மனதை யாரும் உடைத்து விடாது. எனவே கண்ணியமானவர்கள், முக்கியமான நாடு விடயங்கள் நான் ஞாபகப்படுத்தினேன். ரமலான் 4 விதமான பக்குவங்களை சுமந்து வந்தது. உங்களுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்த வந்த ரமலான், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். குரோதம் விரோதங்களை கலைந்து எங்களை பரிசுத்தப்படுத்திய ரமலானாக, எங்களை ஒரு நரகத்தில் விடுதலை செய்த ரமலான் அந்த ரமலான் ஆக்கிக் கொள்வோம். 2வது வகை பக்குவம், எங்களை முழு உடலையும் சுத்தப்படுத்த ரமலானை தந்தான். முழு உடலையும் நோம்பு நோக்கி சுத்தப்படுத்திக் கொள்வோம். அதே போன்று அல்லாஹ் எங்களுக்கு உடல் உறுப்புகளை தந்திருக்கிறான், இவைகளுடாக நல்லதை செய்து சுத்தப்படுத்திக் கொள்வோம். 4வது அல்லாஹ் பொருளாதாரங்கள் எங்களுக்கு தந்திருக்கிறான், அவைகளினூடாக அல்லாஹுடைய சந்தோஷத்தை அடைந்து கொள்வோம். எனவே வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுபஹான முத்தாலா, இந்த ரமலான்ல எப்படி ஆரோக்கியமாக இருக்கிறோமோ, எப்படி ஆரம்ப பகுதியில நோன்புகளை நோற்றுவோமோ, அதே போன்று வரக்கூடிய காலங்கள் உற்சாகமாக நோன்பு நோக்கக்கூடிய உற்சாகமாக சொல்லக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களை சேர்த்துக் கொள்வானாக. யா அல்லாஹ் உனக்கு பொருத்தமான நல்லடியார்களாக எங்களை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் கிடைத்திருக்கிற இந்த ரமலானை வாழ்க்கையிலே கிடைத்த கடைசி ரமலானாக நீ அதிகமாக வணக்க செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்து